குழந்தைகளா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய கதைய பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போ நீங்க ஒரு தவறு செய்திடுறீங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு பொய் சொல்லிடுறீங்க, ஒரு தவறு செய்திடுறீங்க. அவங்க என்ன செய்வாங்க? நீ செய்த தவறை சுட்டி காட்டுவாங்க, இனிமே தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லையா? அப்ப அவங்க தன்னுடைய குழந்தைகள் மேல அளவுக்கு அதிகமான அன்பை வச்சிருக்காங்க, அதனால கருணையே வடிவமாகி மன்னிக்கிறாங்க. நம்மளுடைய பெருமானும் அதே போலவே, நம்ம பெருமான் கிட்ட நாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் கடவுள் கிட்டனா, ஐயோ நாம பெரிய தப்பு செஞ்சிட்டோம், இனிமே நம்ம சாமியை பார்க்கவே முடியாது, நம்மளை கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு அப்படிங்கிற ரொம்ப நீங்க கடந்து தவிக்கிறோம் இல்லையா சில நேரங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பயமே வேண்டாம். எந்த தவறு செஞ்சாலும் நம்ம ஒரு நிமிஷம் மனசார, பெருமானே நான் வந்து உணர்ந்துட்டேன், என்னுடைய நான் செய்த தப்பு தான் அப்படின்னு யார் ஒருத்தர் மனசார மன்னிப்பு கேட்டு கடவுளை துதிக்கிறாங்களோ, கடவுளை வேண்டுறாங்களோ, அவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா மன்னிப்பு தருவாரு. அதற்குண்டான பாவங்களையும் தீர்க்கறதுக்கான வழியை கொடுப்பாரு. அது மாதிரி இங்க ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாரு, அவரை மன்னிச்சு இறைவன் எப்படி ஏத்துக்கிறாருன்னு பார்க்கலாமா? அவர் மன்மதன், மன்மத தகனம். இப்ப நாம பார்க்க போற கதை மன்மத தகனம். ஒரு முறை தட்சன்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் என்ன செய்யறான், சிறந்த வேதங்கள் எல்லாம் படிச்சு உணர்ந்து ஓதிய ஒரு பெரிய அறிவாளி. அவன் என்ன செய்யறான், அவனுக்கு சிவபெருமான பிடிக்கல, அவனுக்கு சிவபெருமான பிடிக்கல. அவன் ஒரு நல்ல பெரிய வேள்வி செய்யறான். வேள்வினா யாகம், அதாவது வந்து ஒரு அக்னி வளர்த்து அதுல தேவையான பொருட்கள்லாம் அக்னியில போட்டு அதை வந்து தேவர்கள் மும்மூர்த்திகளான சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அது வந்து மிக சிறந்த புண்ணியம். அந்த வேள்வி நடத்துற போது அவன் என்ன செய்யறான், வேணுனே சிவபெருமான இந்த வேள்வியில நாம அவனை வேணுனே அவரை வந்து அழைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட சிவனை மட்டும் ஒதுக்கிட்டு மற்ற எல்லா தேவர்கள், பறவைகள், விலங்குகள், கந்தர்வர்கள், பிரம்மா, விஷ்ணு இந்த மாதிரி எல்லாரையும் அழைத்து உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த வேள்வியுடைய பலனை கொடுக்கறாரு. வேள்வியில இருக்கக்கூடிய பொருட்களை இவங்க எல்லாருக்கும் கொடுக்கறாரு. அதாவது பழங்கள், பட்டு, துணி எல்லாம் வேள்வியில போடுவாங்க, யாகத்துல போடுவாங்க. அதை வந்து இவங்க எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கறாரு. ஆனா சிவனுக்கு மட்டும் கொடுக்கல, நம்ம பெருமானை மட்டும் அழைக்கல, யாகத்துல அழைக்கவே இல்லை, பெருமானை ஒதுக்கணும்னு நினைக்கிறாரு இந்த தட்சன். அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், மற்றவர்கள் என்ன செய்யணும், உலகத்துக்கே கடவுள் சிவபெருமான் தான், அவரே அங்க வரலனா அந்த வேள்வியில நடந்து என்ன பிரயோஜனம், அந்த வேள்வியினால என்ன பலன்? அப்ப அவங்க போகாம இருந்திருக்கணும் இல்லையா அந்த வேள்விக்கு. ஆனா அவங்க என்ன செய்துட்டாங்க, அந்த வேள்விக்கு போய் கலந்துகிட்டாங்க. அதை கலந்து சிவபெருமான ஒதுக்கி நடத்துற அந்த வேள்வியில கலந்தனால அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்த வேள்வி சிவனை ஒதுக்கிய பாவம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருது. இப்போ உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது, அப்பா அம்மா என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆடம்பரமா எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யறாங்க. உங்களுக்கு துணி எடுத்து நல்ல புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாங்க, பர்த்டே கேக் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க, நல்ல பார்ட்டி வீட்டுல ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த நேரத்துல அப்பா என்ன பண்றாரு, வெளியில போயிருக்காரு. உங்க பர்த்டே ஃபங்க்ஷன் போது ரொம்ப ஒரு முக்கியமான வேலையா அப்பா வீட்டுல இல்ல, ஆனா எல்லா வேலையும் அப்பா செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்ப அம்மா சொல்றாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அப்பா வந்தோடனே நம்ம இந்த பர்த்டே கொண்டாடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீ என்ன பண்ற, இல்ல இல்ல என் நண்பர்கள் வந்தாச்சு, முதல்ல அதை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாமே கொடுத்தது அப்பா, ஆனா இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்ல அவரை மறந்துட்டு நீ உன்னுடைய வேலைய செய்யற. அப்ப ஏதாவது ஒண்ணு தவறுதல் ஆயிடுது, ஏதோ ஒண்ணு உடைஞ்சிருது, இல்ல ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. அப்ப கடைசியில அப்பா வர்றாரு. அப்பா என்ன சொல்லுவாரு, என்ன என்ன ஒதுக்கிட்டு நீ செஞ்சல அதனாலதான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாரா? இல்ல. என்ன செய்வாரு, அடடா இப்படி ஆயிடுச்சே, சரி கவலைப்படாத, நான் வந்து நானே இதை சரி பண்ணி கொடுக்கறேன்னு திருப்பியும் அப்பா என்ன செய்வாரு, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றது அப்பாவா தான் இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுல அப்பா அம்மாவா தான் இருக்கும். அப்ப நம்ம சிவபெருமானும் அதே மாதிரிதான், என்ன ஒதுக்கிட்டு நீ ஒரு யாகம் செஞ்ச, அதுல எல்லாரும் கலந்துட்டீங்க, என்ன கூப்பிடல, இதான் உங்களுக்கு வேணும் வேணும் அப்படின்னு நம்மளா இருந்தா நினைப்போம். ஆனா அவர் அப்படி இல்ல, என்ன செய்தாரு, குழந்தைகள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற பாவம் வந்து சேர்ந்துருச்சே அவங்களுக்கு, அதை நீ தீர்க்க வேண்டிய கடமையும் தீர்க்க வேண்டிய கருணையும் யாருக்கு இருக்கு, பெருமானுக்கு தான் இருக்கு. அதனால என்ன பண்றாரு, அவங்களுக்கு அருள் பாலிக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறாரு, அவங்களுடைய பாவத்தை தீர்க்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. இந்த பாவம் வந்தனால இவங்களுக்கு என்ன ஆகுது தெரியுமா, பத்மன்கிற ஒரு அரக்கன் பயங்கர தவம் செஞ்சு சிவன் கிட்ட இருந்து சிவபெருமான வேண்டி சிறந்த வரங்கள் எல்லாம் பெற்றுட்டான் சூரபத்மன். அந்த சூரபத்மன் என்ன செய்யறான், தேவர்களை எல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்து ஜெயில போட்டு வச்சுட்டான். ஜெயில போட்டுட்டு இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப தேவர்கள்ல இருந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க எல்லாரும் சூரபத்மனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அவங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க செய்த பாவத்தினுடைய பலன், கஷ்டப்பட்டு இருக்காங்க, தண்டனை. இதான் அந்த பாவத்துக்குரிய தண்டனை. அப்ப அந்த தண்டனை தீரணும்னா யார்கிட்ட போகணும் தெரியுமா, நம்ம சிவபெருமான் கிட்டதான் போகணும். போய் என்ன செய்யணும், பெருமானே எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்கணும். ஆனா இந்த நேரத்துல சிவபெருமான் என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னா, தவ நிலையில அமர்ந்திருக்காரு, கண்மூடி. தவ நிலைனா எப்படி எப்படி தெரியுமா, நல்லா கண்மூடி நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி தியானித்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை. அந்த நிலைனா அவங்கள வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அந்த தவ நிலையில இருக்கவங்க ரொம்ப அமைதியான ஒரு ரூபமா அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் தான் தட்சிணாமூர்த்தியான கல்வி கடவுளா அவர் அமர்ந்திருக்காரு, தவ நிலையில அமர்ந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் எப்படி கேக்குறதுன்னு பயப்படுறாங்க. தேவர்கள் எல்லாம் பெருமான் கிட்ட போறாங்க, ஆனா போக முடியுமா, இல்ல அவருக்கு காவல் யாருன்னா நந்தி தேவர். நந்தி தேவர் உள்ளேயே யாரையுமே விடல, பெருமான் கிட்ட போய் கெஞ்சி எப்படியாவது நம்ம இந்த சூரனுடைய கொடுமையில இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிவபெருமான் கிட்ட போகணும்னா போக முடியல, அவர் தவநிலையில இருக்கிறாரு. சரி, அப்ப அடுத்து யார்கிட்ட கேட்கலாம், இப்ப உங்க வீட்டுல அப்பா கிட்ட உங்களால அப்பாவா கான்டாக்ட் பண்ண முடியல, ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்ப அடுத்து யார்கிட்ட போவீங்க, அம்மா கிட்ட போகணும் இல்லையா. இப்ப அம்மா யாரு, நம்மளுடைய பார்வதி. பார்வதி தேவி எங்க இருக்காங்க, இமயமலையில அவங்க தவ நிலையில அமர்ந்திருக்கிறாங்க. இமயமலையில என்ன செய்யறாங்க, தவ நிலையில அமர்ந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இந்த தேவர்களுக்கும் இந்த பிரம்மா விஷ்ணுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. சிவபெருமான் தவ நிலையில இருந்து எழுந்திருக்கணும், எழுந்து பார்வதி தேவிய திருக்கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை வந்துதான் சூரனை அழிக்கணுங்கிற விதி. இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் நடக்கணும். இப்படி நடக்கணும்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், சிவபெருமான் தவத்துல இருந்து எழுந்திருக்கணும்னா எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆகுமோ, அது வரைக்கும் எங்களால இந்த கொடுமையை பொறுத்துட்டு இருக்க முடியல, அதுக்கு முன்னாடி நாம என்ன செஞ்சிடலாம், சிவபெருமான நாமளே எழுப்பிடலாம் தவத்துல இருந்து அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி தவத்துல இருந்து எழுப்பணும்னா அதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா, யார் போவா. இப்போ உங்க வீட்டுல வந்து அப்பா தூங்கிட்டு இருக்காரு, ரொம்ப வேலை செஞ்சுட்டு அசதியா தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்பினா என்ன செய்வாங்க, கோபம் வரும் இல்லையா. அப்ப என்ன செய்வீங்க, அவரை எழுப்புறதுக்கு பயப்படுவீங்க இல்லையா. அது மாதிரி சிவபெருமானை எழுப்புறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ உங்க வகுப்பறையில வந்து ஒரு கேள்வி கேட்கணும் ஆசிரியர்கிட்ட, அப்ப என்ன செய்வீங்க, யார் வந்து ஏமாந்து உட்கார்ந்துருக்கா, யார் வந்து சொல்ற பேச்சு கேட்பாங்களோ கேட்கறாங்களோ அவங்க கிட்ட என்ன செய்வீங்க, டேய் நீ கேளுடா அந்த டவுட்டை மிஸ் கிட்ட, ஏன்னா சப்போஸ் அதனால ஏதாவது ஒரு திட்டு கிடைச்சது, ஏதாவது ஒரு தவறு வந்துருச்சு அப்படின்னா அவன் மாட்டிப்பான்ல, நீங்க தப்பிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டயுமே இருக்கும், இருக்குமா, கரெக்ட். அப்ப அது மாதிரி நம்ம தேவர்களும் என்ன செய்யறாங்க, இதுக்கு வந்து ஏமாந்த ஒரு ஆள் யாரு இருப்பாங்களோ அவங்கள அனுப்பலாம், அவங்கள அனுப்பி அவங்க வந்து சிவபெருமானை எழுப்பட்டும். அப்ப சிவபெருமானை எழுப்பணும் அப்படின்னா சாதாரணமா இல்லை, அவர் எழுந்திருக்கும் போது அவர் மனசுல பார்வதிய கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அன்பு ஆசை வரணும். அப்படி வரணும்னா அந்த அதை கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா அது மன்மதனா தான் இருப்பாரு. ஏன்னா அவருடைய வேலை என்னன்னா அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு ஆண் ஒரு ரெண்டு பேர் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க மனதுல ஒரு அன்பை உருவாக்கக்கூடிய வேண்டிய வேலை வந்து யாருக்குன்னா அந்த மன்மதனுக்கு தான் இருக்கு. எப்படி இப்போ உங்க வீட்டுல வந்து அப்பா அம்மா இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க, உங்க நண்பர்கள் கிட்ட ஒரு நாள் கோபிச்சிடுறீங்க, உங்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில நட்போட இல்லை, அப்ப உடனே என்ன செய்யலாம், வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேடி போயிடுவீங்க. இந்த ஃப்ரெண்டு சரியில்லைன்னா இன்னொரு ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு சரியில்லைன்னா இன்னொரு ஃப்ரெண்டு. அது மாதிரி இப்ப நம்ம சொந்தக்காரவங்களும் இருக்காங்க, ரொம்ப நாள் அவங்களோட ஒரு கோபம் இருக்குன்னா ரொம்ப நாள் பாக்கலன்னா பேசலன்னா கூட இருந்துடலாம். ஆனா அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கக்குள்ளர கோபம் வந்துருது பிரச்சனை, அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா இது இவங்க சரியில்லைன்னா உடனே அவங்க வந்து விட்டுட்டு போயிடுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்களா, அவங்கள விட்டுட்டு அவங்க எங்கேயாவது போயிடுவாங்களா, அப்பாவை விட்டுட்டு அம்மாவோ அம்மாவை விட்டுட்டு அப்பாவோ எங்கேயாவது போயிட்டா அந்த குடும்பம் வந்து எப்படி இருக்கும். அப்போ அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க அன்போட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒன்றா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளார ஒரு அன்பு வேணும் இல்லையா. அந்த அன்பை உருவாக்கக்கூடிய கடவுள் தான் இந்த மன்மதன். இப்ப இங்க யார் மேல சிவனுக்கு அன்பு வரணும், யார் மேல ஆசை வரணும், பார்வதி தேவி மேல ஆசை வரணும். அப்பதான் அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்பதான் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்ப அத அந்த வேலையை செய்யக்கூடிய ஆள் யாருன்னா மன்மதன் தான். அப்ப அவன் தான் சொல்ற பேச்சை கேட்பான், அவனுக்கு தான் இந்த வேலை கொடுக்கணும், அப்ப அவனை தான் அனுப்பணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. மன்மதன் கிட்ட போய் இந்திரன் பிரம்மன் சொல்றாரு, பிரம்மாவுடைய தம்பி தான் மன்மதனா, என்ன சொல்றாரு, மன்மதா நீ போய் சிவபெருமானை எழுப்பு, அவர் வந்து மோன நிலையில தியான நிலையில இருக்காரு, அவரை எழுப்பு அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன ஆகும் மன்மதனுக்கு, அவ்வளவுதான், ரொம்ப பயந்து கெஞ்சி ரொம்ப அவருக்கு பயம் வந்துருது. பெருமானே, மூல நிலையில இருக்கக்கூடிய சிவபெருமான நான் போய் எழுப்புறதா, என்ன ஆகுறது, அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணனா என்ன ஆகும், நான் போகமாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரம்மன் என்ன செய்யற, நீ போகலனா உன்னை நாங்க வந்து விடமாட்டோம், உன்னை என்ன பண்ணுவோம், உனக்கு இப்பவே உன்னை நாங்க அழிச்சிடுவோம், நீ போ, நீ சொன்ன பேச்ச கேட்கலனா உனக்கு நாங்க தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே மன்மதன் என்ன செய்யற, சரி எப்படியும் போகலனா இவங்க உதப்பாங்க, போனா பெருமான் கோவப்படுவாரு, இவங்க கிட்ட அடி வாங்கறதுக்கு பெருமான் கிட்டே நாம போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மனசுல ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு பெருமான் கிட்ட போலான்னு முடிவு பண்ணியாச்சு. ரதி தேவி அவங்களோட மனைவியை அழைச்சிட்டு என்ன பண்றாரு, கிளம்ப ரெடி ஆயிட்டார். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அடையாளம் இருக்கும், அது வந்து ஆயுதம் இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி திருமாலுக்கு சங்கு சக்கரம் வச்சிருப்பாரு, பிரம்மா எங்க இருப்பாரு, தாமரையில அமர்ந்துட்டு இருப்பாரு, சிவபெருமான் என்ன வச்சிருப்பாரு, கையில சூலாயுதம் உடுக்கையெல்லாம் வச்சிருப்பாரு. நம்ம மன்மதன் என்ன வச்சிருக்காரு தெரியுமா, அவருடைய ஆயுதம் என்னன்னா கரும்பு, கரும்புல வில்லு. அம்பு என்ன, அம்பு என்ன தெரியுமா, தாமரை மலர்கள், அந்த மாதிரி ஐந்து மலர்களை கொண்ட அம்பு வச்சிட்டு இருக்காரு மன்மதன். ஏன்னா அன்பை உருவாக்கக்கூடியவர் இல்லையா, அதனால அவர் வந்து ரொம்ப கத்தி மாதிரி ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அன்பை உருவாக்க முடியுமா, அன்பை யார்கிட்ட இருந்து பெற முடியுமா, அதனால ரொம்ப மென்மையான இனிப்பான கரும்பும் மென்மையான மலரையுமே அவர் ஆயுதமா வச்சிருக்காரு. அவருடைய ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு அவரோட மனைவிய கூட்டிட்டு கைலாயத்துக்கு போறாரு. அங்க போனா அங்க யார் இருக்கா, நந்தி தேவர் இருக்காரு, காவலாளி அவரு தானே, அவரும் சிவனுடைய அம்சம்தான். நந்தி தேவர் என்ன செய்யறாரு, இதுவரைக்கும் யாரையுமே உள்ள விடல, ஆனா மன்மதனை மட்டும் உள்ள விட்டாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, மௌன நிலை, அந்த மௌன நிலையில உட்கார்ந்திருக்கும் பொழுது உட்கார்ந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பெருமான் என்ன சொல்றாரு, என்னை தேடி மன்மதன் வருவான், அவனை மட்டும் உள்ள அனுப்பு, வேற யாரையும் அனுப்பாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இது வந்து நன்னிதேவருக்கு தெரியுது. ஏன்னா அவருக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கு இந்த பாவத்திற்கு பரிகாரம் கொடுக்க வேண்டிய கடவுள் நாம தான், நம்மளை தேடி இவங்க எப்படி வருவாங்க, அதுல மன்மதன் வருவான். அப்ப அதுக்கான வழிய அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, மன்மதனை மட்டும் உள்ள அனுப்பு, இவங்க எல்லாரும் சேர்ந்து மன்மதனை தான் அனுப்புவாங்க, மன்மதனை அதனால உள்ள அனுப்புன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இப்போ உங்க வீட்டுல அம்மா கிட்ட நீங்க காலையில கோச்சிடுறீங்க, சண்டை போடுறீங்க, மதியானம் என்ன செய்ய அம்மா என்ன சொல்றாங்க, காலையில சண்டை போட்டாலும் மதியம் உங்களுக்கு என்ன செய்யறாங்க, டிஃபன் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு கொடுப்பாங்க. காலையில என்கிட்ட சண்டை போட்டான் இல்லையா, சொல்ற பேச்ச கேட்கல இல்ல, அவனுக்கு நான் சாப்பாடு தரமாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்களா, கிடையாது. எப்படியும் காலைல சண்டை போட்டாலும் சரி நம்ம குழந்தை தானே பரவாயில்ல அப்படின்னு மன்னிச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கருணை சாப்பாடு நமக்கு கொடுக்கறது அவங்க வந்து ரொம்ப அன்போட கொடுக்கறாங்க. அது மாதிரி பெருமான் என்ன ஒதுக்கிட்டு செய்த யாகத்துல தானே இவங்களுக்கு இந்த பாவம் வந்தது, அதனால நான் இவங்களுக்கு விமோச்சனம் தரமாட்டேன் அப்படின்னு நினைக்கல. இவங்க அதை வேண்டுவதற்கு முன்னாடியே இறைவன் அதை நினைச்சிட்டார், இவங்களுக்கு நாம தான் விமோச்சனம் தரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. தான் வந்து மௌனமாய் அமர்ந்திருந்தா கூட அதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் செய்துட்டார். என்ன என்ன செய்யறாரு, ஏற்கனவே நந்தி பெருமான்கிட்ட சொல்லிட்டாரு மன்மதனை உள்ள அனுப்புன்னு. இப்ப உள்ள வந்தாச்சு, என்ட்ரன்ஸ் கிளியர், என்ட்ரன்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல, அதுவே முதல் வெற்றி. இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அப்பா மன்மதன் எப்படியோ உள்ள போயாச்சு அப்படின்னு. மத்தவங்க எல்லாம் பின்னாடி நின்று வேடிக்கை பாக்குறாங்க, உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு. இங்க பலியாடு மன்மதன் தான் உள்ள போறாரு. உள்ள போய் பெருமானை பார்த்த உடனே அவன் எதுக்கு வந்தோடனே அவருக்கு மறந்து போயிடுச்சான். என்ன ஒரு அமைதி, கண்கள் மூடி அமைதியா அந்த ரூபத்தை பெருமான பார்த்த உடனே மன்மதன் என்ன பண்றாரு, அப்படியே வீழ்ந்து வணங்குறான். பெருமானே இவ்வளோ ஒரு அமைதியோடையும் அழகோடையும் இத பார்க்கவே எனக்கு கொடுத்து வைக்கணும், நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கறத மறந்து போச்சு. என்ன பண்றாரு, ஆனா வேலையை செய்யாம இருக்க முடியுமா, ரஜி தேவி எழுப்புறா, செய்யுங்க செய்யுங்க உங்களோட வேலை என்ன செய்யுங்க, பின்னாடி இருந்து பாருங்க எல்லாரும் நம்மளே கவனிக்கிறாங்க அப்படின்னு. உடனே மன்மதன் என்ன செய்யறாரு, சரி நான் வந்து பெருமான் இவ்வளோ அன்போட கருணையோட இருக்கிற நம்ம பெருமானுடைய தவத்தை நான் களைச்சே ஆகணுமா, இதுதான் விதி போல இருக்கு, சரி விதிப்படி நடக்கட்டும்னு நினைச்சு என்ன பண்றாரு, அந்த கரும்பு வில்லுல மலர் கனைகளை வந்து என்ன பண்றாரு, பெருமான் மேல அம்பு விடுறாரு. என்ன அன்பு, மலர் அம்பு விடுறாரு. அந்த அம்பு பெருமான் மேல பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, கோபமடையில, மலரம்பு தானே கோபமடையில எதுவுமே செய்யல, என்ன பண்றாரு அமைதியா அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாரு அவ்வளவுதான். ஆனா அந்த நெற்றி கண்ணை திறந்த உடனே கண்கள்ல திறக்கும்போது நெற்றி கண்ணையும் திறக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, இந்த தவநிலையில இருந்து அவர் கண்கள் திறந்த உடனே அவர்ல இருந்து வந்த அந்த ஒளியானது, அந்த அக்னி அப்படி பட்ட உடனே ஃபைன பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, யார் விழுந்துட்டா, அவ்வளவுதான், சாம்பல் ஆயிட்டான் மன்மதன். மன்மதன் இல்ல, மன்மதன் எரிஞ்சு போயிட்டான். பெருமான் என்ன பண்ணாரு, ஒண்ணு பண்ணல, சும்மா கண்ணை திறந்துதான் பார்த்தாரு. அவர் கண்கள் அந்த ஜோதியே அவனை அழிச்சிடுச்சு. ரதிதேவி அழுது புலம்புறா, பெருமானே நாங்க எந்த தவறும் செய்யல, இங்க எல்லாருக்காகவும் வேண்டிதான் நாங்க இப்படி வந்தோம், என்னோட கணவன் இப்படி இறந்து போயிட்டாரு, இப்படி அழிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு ரதிதேவி அழுது புலம்புறாங்க. அப்போ உடனே பெருமான் என்ன செய்யறாரு, கவலைப்படாத, உன்னுடைய கணவன் அவன் எந்த தவறுமே செய்யல, மற்றவர்களுக்காக அவன் தன்னையே இழந்த யார் ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் பண்ண துணிகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் என்ன செய்வாரு, சாகாவரம் கொடுப்பாரு. அதுக்கு உதாரணம் தான் நம்ம மன்மதனும். அதாவது இந்த மன்மதனை மற்றவங்களுக்காக மன்மதன் என்னை எழுப்ப வந்தான், அதனால இன்றைக்கும் தீர்க்க ஆயுளோட இருப்பான், மன்மதனுக்கு அழிவே கிடையாது. என்னோட நான் பார்வதியை கல்யாணம் செய்துக்கிற நேரத்துல மன்மதன் உயிர் பெறுவான் அப்படிங்கிற ஒரு வரம் கொடுக்கறாரு. ஆனா மன்மதன் வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாராம், ரதியோடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவாராம். இந்த வரம் வந்து மன்மதனுக்கு கிடைக்குது. மன்மதன் ஒரு பாக்கியசாலி இல்ல. இதுல இருந்து நாம ஒரு விஷயம் கத்துக்கணும், ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, சிவபெருமான் மற்றவங்க மாதிரி நம்ம நினைச்சப்ப பெருமா எல்லாம் செஞ்சாங்க. எல்லாரும் அவங்க பண்ணினது முதல்ல சிவனை ஒதுக்கி செய்யற யாகத்துல கலந்துகிட்டாங்க, சிவனை ஒதுக்கி அந்த யாகத்துல இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பாவம் வந்தது. அந்த பாவமும் யார் மூலமா தீரணும் அப்படின்னா சிவன் மூலமா தான் தீரணும். அதாவது சூரபத்மன்ட்டு அடிமை ஆயிட்டாங்க, சிவபெருமான் மூலமா தான் அந்த பாவம் தீரணும். அப்ப அந்த பாவம் தீர்ற காலம் வர வரைக்கும் பொறுத்திருக்கணும்ல, அதுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, வேணும்னே போய் மௌன நிலையில இருக்கக்கூடிய சிவபெருமானை எழுப்புறாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க. இது ரெண்டாவது தப்பு. ஒரு தப்பு செஞ்சு இப்ப மறுபடியும் அதுக்கு பிராயச்சித்தம் தேடாம அடுத்த தப்பு செய்யறாங்க. ஆனாலும் சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த தப்பையும் மன்னிச்சு அதையும் இவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சு அந்த தப்புக்குண்டான தவறுக்குண்டான தண்டனையை தராம என்ன செய்யறாங்க, சிவபெருமான் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு மீண்டும் அருள் செய்யறாரு. இப்ப வந்து மன்மதனுக்கு இது ஒரு தண்டனை இல்ல. மன்மதன் என்ன பண்ற, என்றும் அழியாம இருக்க போறாரு இல்லையா, அருவமா இருக்க போறாரு இல்லையா, ரதிகனுக்கு மட்டும் தெரிய போறாரு இல்லையா, மன்மதனுடைய பெருமையும் உலகத்துக்கு தெரியது இல்லையா. அப்ப சிவபெருமான் என்ன செய்யறாரு, மீண்டும் கருணையே தான் செய்யறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எப்பேற்பட்ட தவறுகள் நீங்க செய்திருந்தாலும், தவறு மேல தவறு செய்தா கூட சிவபெருமான்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைக்கும், கண்டிப்பா ஒரு மன்னிப்பு கிடைக்கும். கருணையே வடிவான நம்மளுடைய பெருமான் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார். நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் சரி, கடவுள்கிட்ட போய் மனசார மன்னிப்பு கேளுங்க, இனி நான் அந்த தவறு செய்ய மாட்டேங்கிற உறுதி எடுத்துக்கோங்க, அது போதும். அது ஒன்றே வந்து கடவுள்கிட்ட நாம போய் முழுமையா அர்ப்பணிச்சிட்டோம்னா நம்ம செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஒரு அழகான ஒரு வாசகம் சொல்லுவாங்க இல்லையா, நம்பினார் கைவிடப்படார், இது நான்மறை தீர்ப்பு அப்படின்னு. இதுதான் உண்மை. இப்ப எல்லோரும் இறைவனை நம்புவோம், நம்முடைய பாவங்கள் தீர கருணாமூர்த்தியான அந்த கடவுள் நமக்கு என்றைக்கும் வழிகாட்டுவார். சிவாய நமன்.